நமஸ்காரம். நேற்றைக்கு கர்மயோகம் ஞான யோகம் அப்படிங்கறத பத்தி சுருக்கமா சொல்லியிருந்தேன். நமக்குன்னு விதிக்கப்பட்ட செயல்களை கர்மங்களை மூன்று தியாகங்களோடு செய்ய வேண்டும். அந்த தியாகம் பாகம் தான் ரொம்ப முக்கியம். எந்த செயலை செய்கிறோமோ நான் செய்கிறேன்கிற எண்ணத்தை துறந்து தாழ்ந்த பலத்தில் பயனில் ஆசையை விட்டு இது என்னுடையது என்னுடையதுங்கிற எண்ணத்தையும் விட்டு கர்மத்தை செய்து வர வேண்டும். இப்படித்தான் ஜனகர் பண்ணிட்டு வந்தாராம், சீதையனுடைய தகப்பனார். கண்ணன் கீதையில அதை கொண்டாடுறார், கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. கர்மயோகத்தால்தான் ஜனகன் முதலானோர் சித்தி அடைந்தனர்னு கண்ணனே கொண்டாடுகிறார். இது தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார், ராமனுக்கே மாமனார கொண்டாடணும்னு ஆசையா, ஆனா அது சில பேருக்கு இயல்பா அப்படி வராது, ரிசர்வேஷன்ஸ் இருக்கும், ராமனும் அதுல ஒருத்தர். அதனால அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அவர் ரொம்ப சுலபமா எல்லாரோடையும் பழகுவரான் பேசுவரான். அதனால ராமாவதாரத்தினுடைய மாமனார் பெருமையே கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையில் கண்ணன் ஜனகனை மென்ஷன் பண்ணி கொண்டாடி விட்டார். ராமன் பண்ணாததை கண்ணன் பண்ணி விட்டார். அதனாலே கர்மயோகிங்கிறவன் அவ்வளவு சிறந்தவன், இந்த மூன்று தியாகங்களோட பண்றவர். இன்னும் ஒரு படி ஞான யோகி. அவன் எந்த விருப்பு வெறுப்புகள் சுகதுக்கங்கள் லாபம் நஷ்டம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கார். இப்ப நமக்கு கூட அந்த மாதிரி இருக்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஆனா என்னமோ இம்ப்ராக்டிக்கலா இருக்கே, முடியலையே அப்படின்னு தோன்றது. ஞான யோகின்னு கண்ணன் மென்ஷன் பண்ண உடனேயே அர்ஜுனன் துள்ளி குதிச்சார். அவர் என்ன பேசுவார், எப்படி நடந்துப்பார், ஸ்தித பிரஜ்ஞஸ்த காபாஷா சமாதிஸ்த கேசவ, அவன் என்னென்ன நடவடிக்கை என்ன தியானம் பண்ணுவார் எப்படி நடந்துப்பார்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்ப அர்ஜுனனே தெரிஞ்சுக்க விரும்புறான்னா அந்த ஞான யோகிக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும். நம்ம ஞானத்தை எங்கெங்கோ தேடிட்டு போக வேண்டாம். நம்ம சுத்தி இருக்கிற எத்தனை பொருள்கள் அதை வச்சுட்டே நம்ம ஞானத்தை வளர்த்துக்கலாம், யோகி ஆயிடலாம். சின்ன சின்னது நாலஞ்சு சொல்றேன், இது ஒத்து வருதான்னு கொஞ்சம் பாருங்க. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், இவெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவா தானே. சூரியனோ சந்திரனோ நிலம் நீர் தீ காற்று வான் இந்த அஞ்சும், இந்த ஏழு பேர் கூட இருக்கா, இவர்களிடத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதை யது மகாராஜாவும் அவதூத சன்னியாசியும் பேசுகிறார். பாகவத புராணத்தினுடைய கடைசியில இது வருது. அதுலேயும் சுருக்கமா சொல்றேன், அங்க மொத்தம் 25 பேரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இப்போ கான்டெக்சுவலா என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்றேன். பூமி, அதை பார்த்து பொறுமையை தெரிஞ்சுக்கணும். அடிச்சாலும் குத்தினாலும் துப்பினாலும் மிதிச்சாலும் போட்டு உடைச்சாலும் என்ன பண்ணாலும் பூமி அசையறதே இல்லை பாருங்க. முதல்ல எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து கொத்திட்டு போவா, அவா மூடுறதுக்குள்ள டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொத்திட்டு போவா, அவா மூடுறதுக்குள்ள இன்டர்நெட் லைன் போடுறேன்னு கொத்திட்டு போவா, யாரும் மூட மாட்டா, அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்லை. நாம அவ பேர்ல தான் படுத்துக்கிறோம், மிதிக்கிறோம், துப்புறோம், கோவம் வந்ததுன்னா காலால ஓங்கி தட்டுறோம், கையால ஓங்கி அடிக்கிறோம், என்னென்னமோ நடக்கிறதே, இது எதை பத்தியும் அவ கவலைப்படுறதில்லை. அப்ப நமக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் பூமாதேவியை பார்த்து கொஞ்ச நேரம் பொறுமை காத்தா தப்பிச்சுடலாம், அப்புறம் சரியா போடும் என்கிற எண்ணம் வரணும். இது பூமி. அடுத்தது நிலம் நீர் தண்ணீர். தண்ணீரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, என்ன தூய்மை இல்லாத பொருளா இருந்தா கூட தண்ணீரை விட்டா கழுவிடலாம். இப்ப ஒரு பொருள் தூய்மையானதா இருக்கு, கழுவ மாட்டோம். இப்ப அது தூய்மை இல்லை, தண்ணீர்ல போட்டு கழுவினா தீர்த்தம்னு தண்ணீருக்கு பேர் வச்சிருக்கா இல்லையா, தீர்த்தம்னா புனிதம்னு அர்த்தம். தண்ணீரை தீர்த்தம்னா அதுவே புனிதம். அப்ப அதுல எதை போட்டு கழுவினாலும் தாம் புனிதத்தன்மை இழக்காமல் தன்னோட தொடர்பு படைத்ததனுடைய அழுக்கை மட்டும் போக்கி விட்டுறது இல்லையோ, அதே மாதிரி ஒரு யோகி எப்படி இருக்கணும், யார் வந்து தங்கிட்ட மோதினாலும் யார் நம்மோட சம்பந்தப்பட்டாலும் அவன் அழுக்கை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது, அவர்கள் அழுக்க போக்கிடணும். நமக்கு இருக்கிற நல்லதனத்தினால இன்னொருத்தருடைய அழுக்க போக்கணும். இது தண்ணீரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெருப்பு எதை பிடிச்சிட்டு எரியறதோ அதனுடைய வடிவத்தில் இருக்கும். நீளமான கொம்புல நெருப்பு பிடிச்சிருந்தா கொம்பாட்டம் இருக்கு நெருப்பு. வட்டமா ஒரு டயர்ல பிடிச்சிருந்ததுன்னா வட்டமா இருக்கும். எங்க பிடிச்சிருந்தாலும் அந்த உருவத்தை எடுத்துக்கும். அதே போலத்தான் ஆத்மா. அவர் இப்ப மனித உருவத்தை எடுத்துட்டா மனிதனாட்டம் இருக்கார், பேசுறார். நாய் உருவத்தை எடுத்துட்டாருன்னா நாயாட்டம் குறைக்கிறார். யானை உருவத்தை எடுத்துட்டாருன்னா யானையாட்டம் பிடுறார். அதுக்கு நான் ஆத்மாவே உருவம் மாறிடுவார். அக்னியேவா உருவம் மாறுறது? எதை பிடிச்சிட்டு எரியறதோ அதன்படிக்குத்தான் உருவம். அதனால வஸ்துவுக்கு உருவம் அக்னிக்கு உருவம் மாறாது, அது பற்றி இருக்கிற எதுவோ அதனால உருவம் மாறுறது. அத போலத்தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது காற்று, வாயு. வாசல்ல ஒரு மீன் வண்டி போறது, உள்ள உட்காண்டிருந்தோம்னா ஒரே நாத்தமா நாடும். வாசல்ல மல்லிகைப்பூ வண்டி போறது, காற்று அதையும் எடுத்துன்னு வரும், நல்ல கமகமான வாசனையா இருக்கும். உடனே ஒருத்தன் சொன்னான், நாற்றமான காற்று, நறுமணமான காற்று. காற்றுக்கா நாற்றமும் நறுமணமும் இல்ல, அது எதை பிடிச்சி எடுத்துன்னு வருதோ அவ்வளவுதான். அதனால காற்று நாற்றமான காற்றாயிடாது. காற்றுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அது எத்தோட தொட்டு எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட கொடுக்கறதோ அதனுடையதுன்னு வச்சுருக்கோம். அதே போலத்தான் ஆத்மாவும்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் சரீரத்துக்குள்ளேயே இருந்தா கூட எடுத்துட்டு இருக்கிறதுனால அப்படி பிஹேவ் பண்றாரே தவிர, அதுக்குன்னு அவர் மனிதன் ஆயிடுவாரா அவர் சிங்கம் ஆயிடுவாரா? ஆக மாட்டார். காற்றே நாற்ற காற்றாயிடுமான்னு. அது போல ஆத்மாவே துர்நாற்றம் பிடிச்சவர் ஆக மாட்டார். இந்த உடம்பு வாசனையால் அப்படி நடந்துக்கிறார்னு தெரிஞ்சுக்கணும். அது யோகி புரிஞ்சுக்கிறான். ஆகாயம் வானத்திலேருந்து தெரிகிறோம், அளவிட முடியாது. எல்லாத்துக்கும் தங்கிட்ட இடம் கொடுக்கும், ஆனா ஒண்ணுத்தோடையும் சம்பந்தப்படாது. சூரியனோ சந்திரனோ மேகமோ நட்சத்திரமோ காற்றோ ஏரோப்ளேனோ ராக்கெட்டோ எதுவா இருந்தாலும் ஆகாயத்துல தான் இருக்கு, ஆனா அது உன்னோடையும் தொட்டுக்காது. அதனுடைய அளவு எவ்வளவுன்னு கண்டே பிடிக்க முடியாது. அத போல ஒரு ஞானி எல்லாரும் இன்க்ளூட் பண்ணிப்பான், ஆல் இன்க்ளூசிவ். இன்னார் வேண்டாம், இணையார் வேண்டாம், ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் இன்க்ளூட் பண்ணிப்பான். ஆனா ஒருத்தரோடையும் பட்டுக்கவே மாட்டான். அவனுடைய அளவு எவ்வளவுன்னு காணவே முடியாது. இது வானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சந்திரனை பார்த்து பிரதமே த்வித்தீய த்ரித்தீய அப்படின்னு கலைகள் வளர்ந்துட்டே போறது இல்லையோ, அது மாதிரி பௌர்ணமிக்கு அப்புறம் கலைகள்லாம் குறைஞ்சுட்டே போகும் இல்லையோ, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் குறைஞ்சின்னு போகும். ஒருத்தன் சொன்னா பைத்தியமாட்டான், சந்திரனே தேயறார், சந்திரனே வளர்றார். சந்திரன் தேயவும் மாட்டார், வளரவும் மாட்டார். அந்த நிலவனுடைய கலைகள் தான் தேயும் வளரும். அது போல ஆத்மா இந்த உடம்பை எடுத்துட்டு இருக்கார். அவருக்கு ஒரு வயசு, பத்து வயசு வளர்ந்தார், இருபது வயசுக்கு இன்னும் வளர்ந்தார், ஐம்பது வயசுக்கு அப்புறம் தேய ஆரம்பிச்சிட்டார், தொண்ணூறாச்சு ஒல்லி குச்சியாட்டம் போயிட்டார். அது எதுவுமே அவர் போகவே மாட்டார். எடுத்துட்டு இருக்கிற உடல் தான் வளர்கிறது தேய்கிறது. அதை நிலவை பார்த்து தெரிஞ்சின்றேன். கடைசியா சூரியன் இடத்துல இருந்து எப்பவும் வெப்பம், எப்போதும் ஒளி, தான் இருக்கிற இடத்துல இருட்டை இருக்கவே விடாது. அதே போல ஒரு ஞானி இருக்கும் இடத்தில் அஞ்ஞானம் அறிவின்மைங்கிற இருட்டை இருக்கவே விடமாட்டார். அது ஞானியின் சிறப்பு. இன்னொன்னு, கடல் நீர் உப்பா இருந்தா கூட அதை மேகங்கள்லாம் எடுத்து உப்பை மாத்தி நல்ல தண்ணீரா கொடுக்க வைக்கிறது சூரியன் தானே வைக்கிறார். அது போல உலகத்துல நம்ம கண்ணில் என்ன தப்புப்பட்டாலும் அந்த தப்பையே குறை சொல்லிட்டு இருக்காமல் அதை நல்லதா எடுத்துட்டு மாத்திண்டு அதுல இருக்கிற நல்லத்த லோகத்துக்கு கொடுக்க வேண்டும். இதை சூரியன் இடத்துலயும் தெரிஞ்சின்றேன். இப்படி இருக்கிற சின்ன சின்னது இதெல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சாலே கர்மயோகி ஞான யோகிக்கு கிட்டக்க போக ஆரம்பிச்சுட்டோம்னு அப்பதான் ஆறுது. முயற்சிப்போம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.